மாவீர மகுடம், கருமுடி மேஜர் மறைச்செல்வன்.
வணங்குகிறோ மகாவீரரே, வணங்குகிறோ மகாவீரரே.
ஓயாதலை மூன்று நடவடிக்கையின் போது 2000 ஆண்டு இதே நாள் ஜால் மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் நடைபெற்ற கரும்புலி தாக்குதலில் வீரச்சாவை தழுவிக் கொண்ட கரும்புலி மேஜர் மறைச்செல்வனின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம். அது 1999 ஆண்டு மழைக்காலம். சினந்துகளும் சின்ன பிள்ளையாய் விட்டுவிட்டு மழை தூறிக்கொண்டிருந்தது. மழை நேரம் காட்டின் தரை அமைப்பு எப்படி மாறி இருக்குமோ அந்த மாற்றம் அனைத்தும் நிறைந்த காட்டுக்குள்ளால் பெய்து கொண்டிருக்கும் மழையில் நினைந்தபடி காட்டு மரங்கள் சிந்தும் நீர்த்துளிகளால் விரைத்தபடி ஒரு அணி காட்டை உடர்த்து வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அவர்களின் வலுவுக்கு அதிகமான சுமைகள், அவற்றோடும் மணலாற்றிலிருந்து காட்டுக்குள்ளால் கனகராயன்குளம் நோக்கி சளைக்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த அணி வீரர்களிலே மிக உயர்ந்தவனும் அகன்ற நெஞ்சோடும் ஒரு உருவம், நீண்ட கால்கள், பெருத்த கைகள், குளமிப்பூன தலைமயிர், அடுக்கான பல்வரிசையில் சற்று மிதந்து நிற்கும் ஒருகள் பொதுநிறம், கண் குழிகளுக்குள் அலையும் கண்கள் எங்கோ எதையோ தேடிக்கொண்டிருந்தன. இப்படி அடையாளங்களோடு ஒருவன் அவன்தான் அந்த அணியை வழிநடத்திச் செல்லும் அணித்தலைவன் மறைச்செல்வன். அவனது நெஞ்சுக்குள் எத்தனையோ வேகங்கள், அதை முகத்தில் சிறிதும் வெளிக்காட்டி விடாத தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அணிகள் எட்ட வேண்டிய இலக்கு நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான். இடையில் எதிர்ப்பட்ட தடைகளை தாண்டிச் செல்ல அதிக நேரம் தாமதமாக வேண்டியிருந்தான். தொலைத்தொடர்பு கருவி அவனை அழைத்தது. ஏதோ கதைத்தான், இன்னும் இலக்குகள் ஏன் அடையவில்லை, தாக்குதல் தொடங்கிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தடைகள் ஏராளம், அதை தெரிந்தும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குறித்த இடத்தில் நின்று தொடர்பு எடுக்கிறோம் என்று கூறிவிட்டு உடனே தொடர்பை துண்டித்தான். போய்ச்சேர வேண்டிய இடத்திற்கும் அவர்கள் நிற்கும் இடத்திற்கும் இடைவெளி நீண்ட அந்த காட்டுப் பகுதியை கடக்க அவர்களுக்கு அந்த நேரம் போதாது. அதுவும் படை முகாம்களை கடந்து போக வேண்டியிருந்தது. வேகமாக எல்லோரும் நடந்தார்கள். அந்த காட்டுப் பகுதி அவனுக்கு பழக்கமானது. மரங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்திருந்தான். கேசிக்குரிய நடவடிக்கையை அவன் பங்கெடுத்திருந்த போது அதே இடங்களில் பல நாட்கள் கண் விழித்து நின்றிருக்கிறான். அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவன் தன் தோழர்களை பிரிந்து தேம்பியிருக்கிறான். அப்போதெல்லாம் இந்த ஆட்லறியை உடைக்கணும் என்று மனதிற்குள் குமரிக்கொள்வான். அது அவனுக்கும் அந்த மரங்களுக்கும் தான் தெரியும். தொடர் சண்டை காலத்தில் காவலரனில் கடந்த நாட்களில் ஆட்லரின் எரிகணைகள் சினமும் வெறுப்பும் ஊட்டுபவையாக இருந்தன. ஒன்றாய் பதுங்கு குழியில் இருந்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரவென வெளியில் சென்ற அவனிலும் அகவை குறைந்த தோழன் திரும்பி வரமாட்டான். அவன் நெருகணி வீச்சில் வீரச்சாவடைந்தோ அல்லது விழுப்புண்பட்டோ இருப்பான். காணாத தோழனை தேடிச் சென்று இரத்த வெள்ளத்தில் காணும் வேலைகள் எல்லாம் சந்திப்பவன். இதற்கு காரணம் இந்த ஆட்லரிகள், அதை உடைக்க வேண்டும் என்று மனதுக்குள் அப்போதே முடிவெடுத்துக் கொண்டான். அதற்காகவே தலைவருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று தன்னையை வருத்தி பயிற்சி எடுத்து இப்போது கரும்புரியா இலக்கு தேடி போகிறான். அவன் முதலில் நடந்த இடங்களை மீண்டும் காணுகின்ற போது மயில் சிரித்தது. நடையை விரைவுபடுத்தி வேகமானார்கள். பொழுது கருகின்ற நேரம்தான் அந்த ராணுவ முகாமுக்கு அண்மையாக வந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முடிய வேண்டும், தேசம் வேண்டியிருப்பது அதுவே. பன்னியில் பெரும் நிலங்கள் பகை வல்வளைப்பால் குறுகி கொண்டிருந்த காலம். நகரங்களையும் தெருக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நாடு இழந்து கொண்டிருந்தது. இந்த அச்ச சூழலில்தான் ஓட்டச்செட் 1-2 என்று அம்பகமாம் பகுதியில் முன்னேறி சில காவலர்களையும் விடுதலை புலிகளின் சில வித்துழல்களையும் எதிரிப்படை கைப்பற்றியிருந்தது. பன்னியில் மக்கள் திகைத்து நின்ற சூழலில் நெருக்கடி நிறைந்ததாய் உணர்ந்த அந்த நாட்களில் தலைவரோ உலகுக்கு புலிகள் பலத்தை உணர்த்தும் நடவடிக்கைக்கான தாக்குதலில் இவர்களுக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுத்தார். தேசத்துக்கும் போராட்டத்துக்கும் இடையூறும் நெருக்கடிகளும் வரும்போதுதான் இவர்களது பணி தேசத்துக்கு தேவைப்பட்டது. அவர்களும் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற துடிப்போடுதானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்டி விதியை கடக்க வேண்டும். கண்டி விதியை கடக்கின்ற போது அந்த அகன்ற தார்ச்சாலை மலைப்பாம்பென நீண்டு வளைந்து கிடந்தது. அதை குறுக்கரத்து எதிரியின் கண்ணில் சிக்காது கடந்தார்கள். ஒருபுறம் அவர்களை தேடி வந்த இலக்கு கனகராயங்குள படை முகாம், மறுபுறம் வவுனியா. இரண்டையுமே மறைச்செல்வன் திரும்ப திரும்ப பார்த்தான். வவுனியாவை பார்க்கின்ற போது வேறு பல நினைவுகளும் அவனை சூழ்ந்தன. ஆம், வவுனியா அதுதான் அவன் பிறந்து வளர்ந்த இடம். அதற்கு மன்னாருக்குமான நீளுகின்ற அந்த தெருக்கள், நினைவுகள் மீள் ஒளிபரப்பு செய்கிறார். மன்னார் வவுனியா நெடுஞ்சாலையிலே அன்று நாள் 44 அப்பாவி தமிழ் மக்கள் சுட்டும் வட்டியும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களது உயிரிழந்த சடலங்கள் ஆங்காங்கே வீதிகளில் எரிந்தும் எரியாமலும் கிடந்தன. இந்த செய்தி உள்ளூர் செய்தி ஏடுகளில் பரவலாக வந்தபோது முகம் காணாத சொந்தங்களுக்காக இறங்கி சில கண்ணீர் துளிகள் சிந்தப்பட்டன. அப்பாவி மக்கள் படுகொலை என்று கண்ணை உறுத்தும் வகையில் பெரிய எழுத்தில் வெளிவந்த அந்த துயரம் மறுநாளே செய்தியேடுகள் போல் மறைந்து போனது. அது இன்னொரு துயர செய்தியை அவனுக்கு காவி வந்தது. அது அவர்களது குடும்பத்தில் பெரிய இடியாக விழுந்தது. எல்லோரையும் போல் அவர்களால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னென்றுதான் தாங்குவது? ஊர்திகளை ஒட்டி குடும்பத்தை தாங்கி அப்பாவை இழந்து இனி எப்படி அவர்களது வாழ்க்கை? சின்ன அகவையில் அது அவனுக்கு பெரிய இழப்பு. அப்பாவை நினைத்து நினைத்து விம்முவான், அழுவான். யார்தான் என்ன செய்ய முடியும்? சிறிய குடும்பம், அவனும் அக்காவும் அம்மாவும் தான். ஒவ்வொருவரது முகத்திலும் பெரிய துயரம் குடிகொண்டிருந்தது. யாராலும் மாற்றிவிட முடியாத அந்த துயரத்தோடு அவர்களது குடும்பம் நாளும் நாளும் அல்லல் பட்டுக் கொண்டிருந்தது. அம்மாவும் இவர்களுக்கு துணையாக நின்று மாடுகள் வளர்த்து ஒருவாறு குடும்பத்தை நடத்தி சென்றாள். இவன் சின்ன வயதில் குலப்படிக்காரனாக இருந்தான். காலையில் எழுந்து மாடு பட்டிக்கு சென்று பால் கறந்து விட்டு மாட்டுச்சாணம் அள்ளி போட்டுவிட்டு அவசர அவசரமாய் பள்ளிக்கு ஓடுவார். வந்து புத்தகங்களை வைத்துவிட்டு மாடு மேய்க்க போய்விடுவார். மாடு மேய்ப்பதும் வரம்புகளிலும் வயல் வழிகளிலும் ஓடி விளையாடுவதிலும் இவனது பொழுதுகள் கழியும். இதுவே இவனுக்கு மகிழ்ச்சி. அந்த வயல்கள் இவனோடு கொண்ட சொந்தத்தின் அடையாளமாக சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்களும் இப்போதும் அவனுக்கு மாறாத வடுகளாயிருந்தன. ஊருக்குள் வரும் போராளிகளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கின்றான். ஆனால் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனது இலட்சிய ஆசைகள் நெருப்பாய் எரிய அதை மறைத்து அம்மாவோடு செல்லும் கொஞ்சுவான். வளர வளர அந்த வேட்கை அவனை விட வளர்ந்தது. ராணுவ கட்டுப்பாட்டில் அவனது கிராமத்தில் போராளிகள் அலைகின்ற அலைச்சல், அவர்கள் சுமக்கும் வேதனையான நாட்களெல்லாம் அவனை போராட்டத்தில் இணைய வேண்டும் என்ற தீரத்தை ஏற்படுத்தின. பள்ளிப் பருவத்திலே அவன் போராட்டத்தில் இணைந்து கொண்டான். வயதுக்கு மீறிய வளர்ச்சி உடல் மட்டுமல்ல, அவனது எண்ணங்களும் செயற்பாடுகளும் அப்படியானவை. உயர்ந்த எண்ணங்களும் தூர நோக்கு கொண்ட அவன் எதிலும் துடிதுடிப்போடும் முன்னிற்கும் தன்மை கொண்டவன். தாக்குதல் களங்கள் அவனை இன்னும் இன்னும் பட்டை தட்டின. கண்டு வீதியை கடந்து நடந்தான். அன்று 81 மில்லிமீட்டர் மோட்டாரையும் தூக்கிக் கொண்டு நடக்கின்ற போது அவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய வெப்ப மூச்சோடு அவனுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தத்தில் ஆட்லரியை உடைக்க வேண்டும் என்ற மனம் சுருதி தப்பாத துடித்தது. இனிவுகள் கனத்தன. ஓயாதலைகள் 3 ஆரம்பமாகி அடிக்கின்ற வேகத்துக்கு கனகராயன்குளம் மீது கரும்புலிகள் அணி ஆட்லரி பிரிவோடு இணைந்து தாக்க தொடங்கியது. சிறிதும் எதிர்பாராத இந்த தாக்குதலில் எதிரி திகைத்து திக்குமுக்காடினான். அவனது ஆயுத களஞ்சியம் வெடித்து சிதறியது. கட்டளை தளபதியாக இருந்த சிங்கள தளபதிகளுக்கு கரும்புலிகளின் வெடியதரவு சாவாய் கதவில் தட்டியது. அந்த பெரிய சமரங்கே ஒரு நொடியில் மாறியது. தளபதிகள் மூட்டை முடிச்சோடு எதிரிப்படை பின்வாங்கியது. எங்கள் இடங்களெல்லாம் எங்கு மகள கால் பரப்பி நின்ற எதிரிப்படை உடைந்த குளம் வற்றுவதைப் போல் மிக வேகமாக ஓடியது. அந்த சாவினியை எதுவித இழப்புகளும் இல்லாது நடத்திவிட்டு மரச்சிறுவன் தலைமையிலான கரும்புலி அணி வெற்றிகரமாக தளம் திரும்பியது. வடபூர்மினையில் ஓயாதலைகள் அடித்தபோது தென்மராட்சி பல இடங்களிலும் இவனது செயற்பாடுகள் இருந்தன. எப்போதும் தாயகத்தை பற்றியே நினைத்துக் கொண்ட அந்த வீரன் நாகர்கோவில் பகுதியில் இலக்கொன்றுக்காய் விரைந்து கொண்டிருந்த போது இலக்கை நெருங்கும் முயற்சியில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கவும் எதிரிப்படை தாக்குதலை தொடங்கவும் சரியாக இருந்தது. இழப்புகள் எதுவும் இல்லாது பல தாக்குதல்களையும் நிகழ்த்தி தாய் நாட்டுக்காக வெற்றியை கொடுத்தவன் 10/5/2000 அன்று நாகர்கோவில் மண்ணிலே வீரகாவியமானான். ஆட்லரியை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த தேச புயல் துடிப்புளக்கின்ற போது தன் சாவிலே ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லிவிட்டு போனது. அழுது கொண்டிருந்தால் அடிமைகளாவோம், துணிந்து எழுந்து நின்றால் வாழ்வோம் அல்லது வீரராய் சாவோம் என்று. கரும்புலி மேஜர் மறைச்செல்வனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
தன் பிள்ளையாகி மீண்டும் வாராயோ. படித்த பள்ளி கூடம், நீ நடந்த திண்ணை கூடம், இன்று முந்தன் பேரை சொல்லி கேட்கிறது. தாழ்நிலத்து போரில் நின்று நீ குளித்து போனாய் என்று சொல்லும் போது என்னுள் வேகம் சேர்கிறதே. நாம் விதைத்த வயலின் ஓரம், கார்த்திகையின் மலரின் நீளம், நாம் ரசித்தோம் ஒன்றாய் நின்று ஓர் நாளில். இன்று அந்த பூவுடன் வந்தேனும் கோயில் கேணி கிட்டி புல்லு ஆடிடும் காணி, காணும் போது கண்களில் ஆறு பாய்கிறதே. வந்து ஆண்டிடும் போது கோலமிடும் உறவினை பார்த்து வேங்கையாகி ஊரினை மீட்க சென்றாயே. முழு நிலவின் வருகை காலம், முத்தமெங்கு முந்தன் வாசம், நீ நினைத்த விடுதலை காணும் தமிழீழம். நீ தொடர்ந்த தலைவனின் காலம் அதை வெல்லும். மழைக்கால மேகம் வந்து மனசோடு சேரும் போது கண்ணா உன்னை நெஞ்சம் தேடி போகிறதே. அன்பால் போட்ட கோலம் நெஞ்சி வாழ்கிறதே. மறுபடியும் வருவாயா, மடியிருந்து மகிழ்வாயா, உந்தன் தந்தை பாடும் பாடை ஆராரோ. எந்தன் பிள்ளையா